الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين صدق الله العظيم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனை ஏற்று வாழ்கின்ற உண்மையான முஸ்லீம்களாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் குர்ஆனையும் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் அது முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக ஒரு வேதமாக யாராலும் மாற்ற முடியாத சட்டதிட்டங்களையும் முன்னுதாரணங்களையும் கொண்ட ஒரு வேதமாக அல் குர்ஆனை அல்லாஹ் இறுதி வேதமாக கடைசி வேதமாக இந்த உலகத்தில் இறக்கி மனிதர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அல் குர்ஆன் இபாதத்தை பற்றி பேசுகிறது, வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிறது, அல் குர்ஆன் குடும்ப வாழ்வை பற்றி பேசுகிறது, அல் குர்ஆன் வியாபார நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறது, வியாபாரிகளை பற்றி பேசுகிறது, அல் குர்ஆன் அறிவாளிகள் அறிஞர்களை பற்றி பேசுகிறது, வானவர்கள் நபிமார்களை பற்றி பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, வாழ்வின் மனிதர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அழகாகவும் ரத்தின சுருக்கமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பேசக்கூடிய ஒரு வேதமாக, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வேதமாக அல் குர்ஆனை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் அர்ரஸாக் என்று சொல்கிற அல்லாஹ்வுடைய திருநாமம் அல் குர்ஆனில் பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ரிஸ்கை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற ஒரு பிடி சாப்பாட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் சாப்பிடும் போது அவன் சாப்பிடுகின்ற அந்த உணவு கவலத்தை, ஒரு பிடி உணவை அவன் பார்க்க வேண்டும். அவன் சாப்பிடுகின்ற அந்த ஒரு பிடி உணவு, அதை நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு ஏற்படுத்தினோம், அல்லாஹ்வை ரஸ்ஸாக் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருநாமம் அவன் ரஸ்ஸாக், உணவளிக்க கூடியவன், மனிதர்களுடைய தேவைகளை நினையாத புறத்தில் பூர்த்தி செய்யக்கூடியவன், மனிதர்களுடைய சிரமங்களை போக்கக்கூடியவன் என்ற அர்த்தங்களை உள்ளடக்கிய ரஸ்ஸாக் ரஸ்ஸாக் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதனை நீ சாப்பிடுகிறாய், சாப்பிடும் போது நீ சாப்பிடுகின்ற உனது உணவை நீ பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அண்ணா சபபுனல் மா அசம்பா, அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், வானத்திலிருந்து மழை பொழிகிறது, அந்த மழை பொழிவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே அதாவது மிருகங்கள் வாழ்கின்றன, கால்நடைகள் வாழ்கின்றன, தாவரங்கள் விளைகின்றன, புப்பூண்டுகள் வளர்கின்றன. எனவே விவசாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற ஒரு பிடி சோறை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான், அரிசியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் ரிஸ்கை பற்றி பேசுகிறது, வியாபாரத்தை பற்றி, ஒரு வியாபாரத்தை எவ்வாறு ஒருவர் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் பேசியிருப்பதை போன்று எந்த நூலிலும் பேசப்பட்டது கிடையாது. குர்ஆனில் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் வியாபாரம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். வியாபாரத்தின் மூலம் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுகிறார், விவசாயத்தின் மூலம் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, வியாபாரம் செய்வதை தடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம், அது ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே ஜுமாவுக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டால், உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை நீங்கள் விட்டு அதுக்கிறில்லா, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பதற்காக, மார்க்க விடயங்களை கேட்பதற்காக, தீனுடைய விடயங்களை கேட்பதற்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வர வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், ஃபைதா குபியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகூ மின் ஃபத்லில்லாஹ், ஜும்ஆ முடிந்து விட்டால், ஜும்ஆவை நீங்கள் தொழுது விட்டால், ஹுதுபாவை நீங்கள் கேட்டு விட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி போக வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுபஹுடைய தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயங்களை கேட்டு வருவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ், பிரயோஜனமான அறிவை எனக்கு நீ தர வேண்டும், ஈருலக வாழ்வுக்கும் பயனளிக்கின்ற அறிவு ஞானங்களை எனக்கு நீ தர வேண்டும். இரண்டாவது, அமலன் முதகப்பலா, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை செய்வதற்கான பாக்கியத்தை எனக்கு நீ தர வேண்டும். மார்க்க அறிவில்லாமல், சட்டதிட்டங்களை விளங்காமல் நாம் ஒரு அமலை செய்தால் அது குறையான அமலாக, நிராகரிக்கப்பட்ட அமலாக, வணக்கமாக மாறிவிடும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அல்லாஹ்விடத்திலே இல்மை கேட்டார்கள், அறிவை கேட்டார்கள், பிரயோசனமான அறிவை கேட்டார்கள், மரணத்துக்கு பின்னால் தனக்கு பயனளிக்கின்ற அறிவை கேட்டார்கள். இரண்டாவது, எந்த அறிவின் மூலம், எந்த இல்மின் மூலம், எந்த ஞானத்தின் மூலம் அமல்களை சரியாக செய்ய முடியுமோ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களை செய்ய முடியுமோ, அந்த அறிவை அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் கேட்டுவிட்டு, யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று கேட்டுவிட்டு, இறுதியாக ரிஸ்கன் வாசியா, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் ஒரு பிடி உணவை நான் சாப்பிடுவதாக இருந்தாலும், சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், விசாலமாக ஹலாலான உணவை புசிப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நீ தர வேண்டும். அதிகாலையிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே விவசாயம் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம், வியாபாரத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 10 சஹாபாக்கள், அல் அஷரத்துல் முபஷ்ஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், நபி அவர்கள் பல சஹாபாக்களை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே சந்தர்ப்பத்தில், ஒரே இடத்தில், மதீனாவிலே இருக்கின்ற மஸ்ஜித் குபா, அந்த குபா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணத்து கட்டிலே அமர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை அழைத்தார்கள். 10 சஹாபாக்களையும் அழைத்து அந்த 10 சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி, நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இந்த 10 சஹாபாக்களில் 6 பேர்கள் வியாபாரிகள். ஒரே சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய 10 சஹாபாக்களில் 6 பேர்கள் கோடீஸ்வரர்கள், தொழில் அதிபர்கள். சகோதரர்களே, அவர்களுடைய வியாபார நடவடிக்கை, அவர்களுடைய உத்தியோகம், அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகள் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கவில்லை, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு தடையாக இருக்கவில்லை, தொழுகைக்கு தடையாக இருக்கவில்லை, ஜகாத்துக்கு தடையாக இருக்கவில்லை, சதகாவுக்கு தடையாக இருக்கவில்லை. அதனால் 10 சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களிலே, கண்ணியமான சகோதரர்களே, 6 பேர்கள் வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், கோடீஸ்வரர்கள். அவர்களுடைய வியாபாரத்தை அவர்களுடைய மறுமை சம்பாத்தியத்துக்காக வேண்டி உலகத்திலே ஆக்கினார்கள். அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே புகழ்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வஇகாமிஸ் ஸலாத்தி வஇதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள்தான் உண்மையான ஆண்கள், அவர்கள்தான் உண்மையானவர்கள், அவர்கள்தான் உண்மையான வியாபாரிகள். லா துல்ஹீஹிம் திஜாரா, அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகள், அவர்களுடைய வியாபாரங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களை திசை திருப்பியது கிடையாது. தொழுகைக்கு இடைஞ்சலாக அவர்களுடைய வியாபாரம் அமையவில்லை, ஜகாத் கொடுப்பதற்கு தடையாக அவர்களுடைய வியாபாரம் அமையவில்லை. ஏன்? யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். உள்ளங்கள் நடுங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, பார்வைகள் அங்கும் இங்கும் பிறழக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, மனிதன் தடமாற்றம் அடையக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள். அதன் காரணத்தினால் வியாபாரம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்ல, இன்னும் ஒரு வாழ்வை நான் தயாரிப்பதற்கான சாதனமாக வியாபாரத்தை நான் ஆக்க வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள். அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் அல் குர்ஆனில் ரிஸ்கை பற்றி பேசுகிறானோ, உணவை பற்றி பேசுகிறானோ, பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசுகிறானோ, அபிவிருத்தியை பற்றி பேசுகிறானோ, சந்தோஷமான மனமான வாழ்க்கையை பற்றி பேசுகிறானோ, ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி பேசுகிறானோ, அங்கெல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இபாதத்தை சம்பந்தப்படுத்துகிறான், இபாதத்தை சம்பந்தப்படுத்துகிறான். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரிஸ்கை பற்றி பேசுகிற போது உணர்த்துகிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் சொல்றான், நாம் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததே எங்களை இபாதத்தில் செய்ய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் இபாதத்தை சொல்லும் போது அடுத்ததாக சொல்கிறான், இந்த மனிதர்கள் எனக்கு உணவு தர வேண்டும், எனக்கு ரிஸ்கை தர வேண்டும் என்று அவர்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ் தான் ரஸ்ஸாக், அவன் சக்தி வாய்ந்தவன், அவன் பலமானவன் என்று அல்லாஹ் அங்கு இபாதத்தை பற்றி பேசும் போது ரிஸ்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ரிஸ்கை பற்றி பேசும் போது அல்லாஹ் இபாதத்தை பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் இதை சொல்கிறது, நாங்கள் உலகத்தில் எமக்கு ஏற்பட்ட இந்த வறுமை நிலை, எமக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி, எமக்கு ஏற்பட்ட இந்த ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடி, இவைகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் உலகத்துடைய காரணங்களை, உலகத்துடைய விடயங்களை நாங்கள் சீர் செய்வதை போன்று எங்களுடைய இபாதத்துடைய பகுதியில் சீராக வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் ரிஸ்கும் ஒரு மனிதனுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும். அதனாலதான் பள்ளிக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், அல்லாஹும் அஃதஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்துடைய கதவுகள் எனக்கு நீ திறந்து தர வேண்டும், தொழுகைக்காக நான் வருகிறேன், ذிக்ருக்காக நான் வருகிறேன், நஃபிலான தொழுகைகளுக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறேன், உனது ரஹ்மத்தை எனக்கு நீ தருவாயாக. அதே மனிதன் தொழுது விட்டு பள்ளியை விட்டு வெளியேறுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், யா அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்க் நீ எனக்கு தர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எங்களது ரிஸ்க், எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டுடைய அபிவிருத்தி, ஒவ்வொரு மனிதர்களும் முஸ்லீம்களும் அல்லாஹ்வோடு தொடர்பு படுவதிலேதான் அல்லாஹ் அதை அமைத்து வைத்திருக்கிறான். பள்ளிக்குள் வருகிற போது ரஹ்மத்தை கேட்கிற நாம் தொழுது விட்டு செல்கிற போது ரிஸ்கை கேட்கிறோம். எமது ரிஸ்கை அல்லாஹ் எமது தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி வருகிறார்கள், மக்காவுக்கு வருகிறார்கள், வந்து காபாவை கட்டுகிறார்கள். சகோதரர்களே, காபாவை கட்டிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு துஆ கேட்டார்கள், اللهم اني اسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم، يا الله كعبة الله وانا கட்டிட்டேன். கட்டினதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்தில் கண்ணியமானவர்களே மரமும் கிடையாது, புட்பூண்டுகளும் கிடையாது, தண்ணீருடைய வசதிகளும் கிடையாது, கட்டிடங்களும் கிடையாது, மனிதர்களும் அங்கு கிடையாது. அந்த இடத்தில் மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அப்போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், மனிதர்கள் வாழ முடியாத, விவசாயம் செய்ய முடியாத, நீர் வளம் விவசாய வளம் இல்லாத ஒரு இடத்திலே, ஒரு பாலை வனத்திலே என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், காபத்துல்லாஹ் கட்டப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அதனுடைய நோக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனது குடும்பத்தினர்கள் சொல்ல வேண்டும், எனது பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் இதற்கு பின்னால யாரெல்லாம் வாழ இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் காபாவுடைய ஆசையை நீ போட வேண்டும். ஒரு முஸ்லீம் ஆசைப்படுவார், காபாவை நான் பார்க்க வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இதற்கு பின்னால் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இந்த காபாவுடைய ஆசையை நீ ஏற்படுத்துவாயாக என்று கேட்டுவிட்டு மூன்றாவது துஆ செய்தார்கள், வர்ஸுகுஹும் மினத் தமராத், யா அல்லாஹ், இந்த இடத்திலே என் குடும்பத்தை விட்டு விட்டு போகிறேன், என்ற பிள்ளையை விட்டுட்டு போகிறேன். இதற்கு பின்னால் இந்த இடத்தில் மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இது மாறிவிடும். அந்த நேரத்திலே அவர்களுக்கு நீ பொருளாதாரத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், பொருளாதார அபிவிருத்தி வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எதுவா செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்பதற்கு முன்னால், பொருளாதார அபிவிருத்தியை கேட்பதற்கு முன்னால், உலக வளங்களை கேட்பதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இதற்கு பின்னால் அங்கு வாழக்கூடியவர்களும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். தொழுகையோடு எங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொழுகையோடு எங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொழுகையோடு எங்களுடைய வளம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நினைவான சகோதரர்களே, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வியாபார சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகம் அளவு நிறுவையிலே மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து அந்த அளவு நிறுவையில் மோசடி செய்த அந்த சமூகம் அவர்களை அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியின் மூலமாக சோதிக்கின்றான், சோதிக்கப்படுகிறார்கள். அப்போது நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு புத்திமதிகளை சொன்னார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு படுமாறு சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக அந்த சமூகத்தை பார்த்து சொன்னது, قال يا قوم ارايتم ان كنت على بينه من ربي ورزقني منه رزقا حسنا. ஏ வியாபாரிகளே, அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி, தொழுகையை விட்டும் தூரமாகி, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை விட்டும் தூரமாகி, நீங்கள் வெறுமனே வியாபாரத்தில் மாத்திரம் ஈடுபட வேண்டாம், உலக விடயங்களில் மாத்திரம் நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டாம், அதற்காக நீங்கள் லாபங்களை பெற வேண்டும் என்பதற்காக அளவு நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம் என்று அந்த சமூகத்துக்கு புத்திபதி சென்ற போது அவர்கள் கேட்டார்கள், அதலாதுக தஅமுருக அன்னதுருக மா யஅபுது ஆபாவுனா அவ் அன்னஃஅல ஃபி அம்வாலினா மா நஷா. ஷுஐப், நீங்க தொழுகுறவங்களோட தொழுக, நாங்க வியாபாரம் செய்கிறோம், நாங்க அளவு நிறுவையில மோசடி செய்கிறோம், நாங்க தவறு செய்கிறோம், உங்களோட தொழுக, நீங்க தொழுகின்ற இந்த தொழுக எங்களுக்கு சொல்லுதா நாங்க வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது, நாங்க வியாபாரத்தில் அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடாது என்று உங்களுடைய தொழுகை உங்களுக்கு கட்டளையிடுகிறதா, தொழுகையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமூகம் பரிகாசம் செய்த நேரத்தில் தொழுகையை கேவலமாக பேசுகிறார்கள், தொழுகையின் மூலம் என்ன செய்ய முடியும் என்று பேசுகிறார்கள், தொழுகையின் மூலம் எதை சாதிக்க முடியும் என்று பேசுகிறார்கள். அப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான் தெரியுமா, அழகான ரிஸ்க். நபி அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களே, ரிஸ்கன் தய்யிபா, ரிஸ்கன் வாசிஆ, ரிஸ்கன் ஹசனா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்று சொன்னார்கள், இந்த தொழுகையின் மூலம் எனக்கு உலகத்தில் கிடைக்கிற பயன் என்ன தெரியுமா, வரஸக்னி மின் ரிஸ்கன் ஹசனா, அல்லாஹ் ஹலாலான ரிஸ்க் எனக்கு தாரான். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு அல்லாஹ் இந்த ஆக்கல்ல என்ன தொழுகை சீராக இருக்கிறது, நான் ஒரு தொழுகையாளி என்று. அங்கும் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு நாட்டுடைய அபிவிருத்தியை, வளத்தை, ரிஸ்கை தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி பேசினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது முஸ்லீம்களாகிய நாம் செய்ய வேண்டியது எங்களுடைய தொழுகையை நாங்கள் சீராக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாளுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று, அந்த காலத்திலே வாழ்கிற மக்கள் தொழுகையை உதாசீனம் செய்வார்கள், தொழுகையை உதாசீனம் செய்வார்கள். குர்ஆன் அதை சொல்கிறது, தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் சூரா மரியமிலே பேசுகிறார். தொழுகையாளிகள், நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று துவா செய்தார்கள், யா அல்லாஹ் ஏந்த பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும், அந்த தொழுகையில் தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான், அந்த தொழுகையில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், அந்த தொழுகையில் தான் பொருளாதார அபிவிருத்தியை வைத்திருக்கிறான், விஸ்தீரணத்தை வைத்திருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயிலை பற்றி அல்லாஹ் சூரா மரியமிலே பேசுகிறான், நீங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்மாயில பத்தி சில விஷயங்கள் உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ். அன்று குழந்தையாக இருந்த இஸ்மாயிலை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான். அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், அவரை நீங்க உங்களோட உம்மத்துக்கு அவரை பத்தி சொல்லுங்க. என்ன காரணம்? இன்னஹு கான சாதிகல் வாஅத், அவரு வாக்கு கொடுத்தா வாக்கை நிறைவேற்றக்கூடியவர், பேச்சில் உண்மையானவர், உண்மையை பேசுவார், உண்மையை வாக்களிப்பார். வகான ரசூலன் நபியா. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு ரசூலாகவும் நபியாகவும் இருக்கிறார். மூன்றாவது வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, அவர் மாத்திரம் தொழுறதல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் தொழுமாறு அவர் சொல்வார். கண்ணியமான சகோதரிகளே, நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு சொன்னார்கள், தொழுகையை பற்றி சொன்னார்கள். தொழுகையிலே வெற்றி இருக்கிறது, தொழுகையிலே செல்வம் இருக்கிறது, தொழுகையிலே கயிறு இருக்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது அந்த இஸ்மாயில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை துவா செய்தார், என் பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் நானும் தொழுகையாளியாக மாறணும், என் பரம்பரையிலும் தொழுகையாளிகளை நீ உருவாக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். அல்லாஹ் பிள்ளையை தொழுகையாளியாக மாற்றினான். அது ஒரு முன்னுதாரணமான ஒரு குழந்தையாக அல்லாஹ் குர்ஆனில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகிறான். இரண்டாவதாக கண்ணியமான சகோதரர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பேர் முபாரக். நாங்க முபாரக் என்று பேர் வைக்கிறோம். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைத்தது சொன்னது அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறது, அவர் ஒரு முபாரக். என்ன அர்த்தம் முபாரக்? என்றா பரக்கத்தானவர், அவருடைய வாழ்க்கையில பரக்கத் இருந்துச்சு, பரக்கத்து செய்யப்பட்ட நபர், பரக்கத்து செய்யப்பட்ட மனிதர். அல்லாஹ் குர்ஆன்ல 33 வயசு ஒரு இளைஞன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கிறான், அவர் ஒரு பரக்கத்தான மனிதன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அவங்களோட வாயால, ஜஅலனி முபாரகன் ஐனமா குன், நான் எங்கு சென்றாலும் எந்த ஊருக்கு போனாலும் எதை செய்தாலும் அதுல அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை ஏற்படுத்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சூரா மரியம்ல தெளிவாக அல்லாஹ் பேசுறான், எங்கு போனாலும் அல்லாஹ் எனக்கு பரக்கம் செஞ்சிருக்கிறான். என்ன காரணம்? அதுக்கு பின்னால சொல்றாங்க, அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா மாதுந்து ஹய்யா வதர்ரம் பிவாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா. மூன்று காரணங்களை சொல்றாங்க, நான் எங்கு போனாலும் எனக்கு பரக்கத், எந்த வியாபாரம் செய்தாலும் எனக்கு லாபம். என்ன காரணம்? முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தொழுமாறு சொன்னான், இபாதத்தில் ஈடுபடுமாறு சொன்னான், நான் தொழுதேன். இரண்டாவது வஸ்ஸகா, ஸகாத்தை கொடுக்குமாறு அல்லாஹ் சொன்னான், ஸகாத்தையும் கொடுத்தேன். மூணாவது கண்ணியமான சகோதரர்களே, அதிகமானவர்கள் குறை செய்கின்ற தவறு விடுகின்ற விடயம் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு தந்தை கிடையாது, தாய் மாத்திரம் தான், நான் ஏண்ட உம்மாவுக்கு ஏண்ட தாய் மரியமுக்கு உபகாரம் செய்யக்கூடிய குழந்தை, உபசரிக்கக்கூடிய குழந்தை, பராமரிக்கக்கூடியவனாக இருந்தேன், தாயோடு அன்பாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால் என் தாய்க்கு நான் உபகாரம் செய்கிறேன், தாயை நான் பார்த்தேன், நான் செலவழித்தேன், தாய்க்காக நான் வாழ்ந்தேன், அதனால் அல்லாஹ் எங்கு சென்றாலும் என்னை கைவிடவில்லை. தாயுடைய துஆ. கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்று விதமான இபாதத்துக்களை சொன்னார்கள். அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் என் வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். முதலாவது தொழுக, இரண்டாவது ஜகாத், மூணாவது என் உம்மாவுக்கு நான் உபகாரம் செஞ்சேன். உம்மாக்கு செலவழிக்கிறது அது எங்களுடைய நடைமுறை அல்ல, அது இபாதத். காயை பார்ப்பது சம்பிரதாயம் அல்ல, அது ஒரு வணக்கம். அதனாலதான் ஒருவர் கொலை செய்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸே, நான் கொலை செய்து விட்டு வந்திருக்கிறேன், பெரும் பாவத்தை செய்து விட்டு வந்திருக்கிறேன், என்ன தௌபா செய்ய வேண்டும், என்ன தௌபா செய்ய வேண்டும்? சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், உங்களோட உம்மாவுக்கு போய் ஹிதுமத் செய்யுங்க, உங்களோட உம்மாவுக்கு பணிவிட செய்யுங்க, உம்மாவோட மனசை சந்தோஷப்படுத்துங்க, அது தௌபாவாக மாறும், அது தௌபாவாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும், எவ்வளவுதான் தொழுதாலும், அஜ்ஜு செய்தாலும், சதகாக்களை கொடுத்தாலும், தாய் என்ற எங்களை ஈன்றெடுத்த, ஈடு செய்ய முடியாத, பணம் கொடுத்து வாங்க முடியாத, கேட்டு பெற முடியாத அல்லாஹ் நமக்கு தந்த தாயுடைய மனதை நாங்கள் நோகடித்தால், நாங்கள் ஒரு இபாதத்து செய்கின்ற ஆபிதாக இருந்தாலும், ஏன் நாம் நபியாக கூட இருந்தாலும், அல்லாஹ் எங்களை உலகத்திலே சோதிப்பான், நெருக்கடிகளை அல்லாஹ் உண்டாக்குவான், மனதில் இருக்கின்ற நிம்மதிகளை அல்லாஹ் எடுத்து விடுவான், பொருளாதார நெருக்கடிகளை உண்டாக்கி விடுவான், விமர்சனங்களை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு தடவை பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு முன்னோர்களுடைய கதைகளை, சம்பவங்களை, உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும் போது சொன்னார்கள், இந்த உலகத்திலே மூன்று பேர்கள் கை குழந்தைகளாக இருக்கும் போது, பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் போது பேசி இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை பேச வைத்தான். மூன்று பேர்களை சொன்னார்கள். அதில் முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை உலகம் குறை சொன்னது, உலகம் பாவி என்று சொன்னது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், எனது தாய் பாவி அல்ல, எனது தாய் ஒரு பத்தினி என்று சொன்னார்கள் குழந்தையாக இருக்கும் போது. இரண்டாவது சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரி, அவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் ஒரு வியாபாரம், தாஜர் என்று சொன்னார்கள். அவர் வியாபாரம் செய்யும் போது அவருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அவர் பார்க்கிறார், அவருக்கு தாய் மாத்திரம், தகப்பன் கிடையாது, வபாத்தாகிவிட்டார், சகோதரர்கள் கிடையாது, தாயுடைய ஹிதுமத்தில் இருக்கிறார், வியாபாரம் செய்கிறார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறார், உலகத்துடைய வியாபாரத்தில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்ற திஜாரத்துல் லந்தபூர், நஷ்டமில்லாத வியாபாரம், மறுமைக்காக வேண்டி செய்கிற வியாபாரம், அழியாத வியாபாரம். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னாலும் அதற்கான நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ரூபா சதக்கா கொடுத்தாலும் அதற்கான நன்மை கிடைக்கும். சகோதரர்களே, திஜாரத்துல் லந்தபூர் அழியாத வியாபாரம். இப்ப அவர் என்ன செய்யறாரு, வியாபாரத்தை விட்டு விடுறார். வியாபாரத்தை விட்டுட்டு ஒரு தனிமையில போய், அப்படி அவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, தனிமையில ஒரு இடத்துக்கு போய், ஒரு மலைக்கு மேல போய், மண்ணால ஒரு சின்ன ஒரு பள்ளி வாசலை கட்டுறாரு. அவர் மாத்திரம் இபாதத்திலே ஈடுபட வேண்டும், தொழுகையிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு மண்ணால் அவர் ஒரு சின்ன ஒரு அறையை கட்டி அவர் தொழுகையிலே ஈடுபட்டு வருவார். கண்ணியமானவர்களே, தொழுது கொண்டிருக்கிறார், பரலான தொழுகை கிடையாது, நஃபிலான தொழுகை. இஸ்லாம் ஒரு தாயை எந்த அளவு மதிக்கிறது, மதிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வதற்கு இந்த சம்பவத்தை சொன்னார்கள். அவருடைய பெயர் ஜுரைஜ், அவரை உலமாக்கள் ஜுரைஜுல் ஆபித் என்று சொல்வார்கள்.
அவருடைய பெயரை சொல்கிற போது அவரை ஆபித், அவர் ஒரு வணக்கசாலி என்றுதான் உலகத்தில் பேசுவார்கள். வரலாறு பேசுகிறது. கண்ணியமானவர்களே, வியாபாரி ஆபிதாக மாறுகிறார், தனிமையிலே தொழுது கொண்டிருக்கிறார், தாயை விட்டும் சற்று தூரமாகி விட்டார். ஒரு தடவை நபிலான ஒரு தொழுகையில் அவர் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு நாள் தாய் மகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து ஜுரைன் என்று அந்த மகனை அழைக்கிறாள். அந்த தாய் கூப்பிடுகிறாள், இவர் தொழுகையிலே இருக்கிறார். பரதான தொழுகை என்றால் தொழுகையை விட முடியாது, சொல்ல வேண்டும். நபிலான தொழுகை அவர் பார்க்கிறார். அவர் சொல்கிறார், உம்மி வசலாத்தி, ஏந்த உம்மாட அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறதா, உம்மாவை பார்க்கிறதா, தொழுகிறதா? பார்க்கிறார், இல்ல, ஏண்ட உம்மாவை விட ஏண்ட இறைவன் தான் எனக்கு முக்கியம். தொழுகையில ஈடுபடுகிறார். தாய் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து அப்படியே போயிடுறாங்க, மகன் தொழுதுட்டு இருக்கிறாரு. மறுநாள் மகனை பார்ப்பதற்காக, மகனுடைய சுகத்தை விசாரிப்பதற்காக மீண்டும் தாய் வருகிறாள். அப்போதும் அவர் ஜுரை தொழுது கொண்டிருக்கிறார். அவர் மனதோடு பேசுகிறார். நபி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸலாத்தி வ உம்மி, நான் தொழுவதா, என்னுடைய தாய்க்கு பதில் கொடுப்பதா? இல்லை, தொழுகைதான் முக்கியம் என்று தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். இரண்டாவது தினமும் தாய் ஏமாற்றத்திலே மீண்டும் சென்று விடுகிறான். மூன்றாவது நாள் மீண்டும் மகனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, மகனை பார்ப்பதற்காக தூரத்திலிருந்து தாய் வருகிறாள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தாயை நபி அவங்க சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. வந்து மீண்டும் பார்க்கிறாள், மகன் தொழுது கொண்டிருக்கிறாள். ஜுரைஜ் என்று அழைத்து பார்க்கிறாள், மகன் சொல்கிறார், இல்லை எனது தொழுகைதான் என்று மீண்டும் தொழுகையிலே ஈடுபடுகிறார். கண்ணியமானவர்களே, தாயுடைய மனது நொந்து விடுகிறது. மகன் பாவி அல்ல, மகன் ஒரு ஆபி, தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர். தாய் ஒரு பதுவா செய்கிறாங்க. தாய்மாருடைய வார்த்தை துஆ, கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். சில போது அது சாபமாக மாறிவிடும். இப்ப தாய் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம லா துமிது ஹத்தா துரியஹு வுஜூஹல் முமிதாத், யா அல்லாஹ், இந்த மகன் விபச்சார குற்றத்துக்கு விபச்சார செய்யக்கூடியவராக அல்ல, தாய்மாருடைய மனதை புண்படுத்துகின்ற குழந்தைகள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தனது மகனுக்கு சாபம் இடுகிறார். யா அல்லாஹ், என்ற மகன் விபச்சார குற்றத்துக்கு ஆளாகாமல் அவரை நீ மூத்தாக்க கூடாது. விபச்சாரம் குற்றம் செய்தவராக மக்கள் கருதும் அளவுக்கு அவரை நீ ஆக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, மறுநாள் பனு இஸ்ராயலர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம், அவர்கள் பார்க்கிறார்கள், எங்களோடு வாழ்ந்தவர், எங்களோடு வியாபாரம் செய்தவர் இப்போது எங்களை விட்டு ஒதுங்கி தனிமையிலே அமளிபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், இவரை வடிகெடுக்க வேண்டும் என்று அந்த ஊரிலே ஒரு அழகான பெண், தவறான நடத்தையில் ஈடுபடக்கூடிய பெண்ணை அழைத்து சவால் விடுகிறார்கள். உங்களால் முடியும் என்றால் இந்த ஜுரைஜை நீங்கள் வழிகெடுக்க வேண்டும். அந்த பெண் அவளும் சவால் விடுகிறாள், நான் ஜுரைஜை வழிகெடுப்பேன். தாயுடைய துஆ கபூலாக போகிறது சகோதரர்களே, தாயுடைய துஆ கபூலாக போகுது. அந்த பெண் வாரா, தவறான நடத்தையில் ஈடுபடக்கூடிய பெண் வாரா, எப்படி தாய் வரும்போது ஜுரை தொழுது கொண்டிருந்தாரோ அதே போன்று மறுநாள் அந்த பெண் ஜுரைஜை வழிகெடுப்பதற்காக விபச்சார குற்றத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பெண் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு வருகிறாள். ஜுரை தொழுது கொண்டிருக்கிறார். ஜுரைஜுக்கு முன்னால் வந்து ஜுரைஜை வழிகெடுப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கிறாள். ஜுரை தாயின் அழைப்புக்கு பதில் கொடுக்காத ஜுரை அந்த தவறு செய்கின்ற பெண்ணை கணக்கெடுக்காமல் தொழுகையில் ஈடுபடுகிறார். மறுநாளும் அந்த பெண் வருகிறாள். மறுநாளும் அவ்வாறே அவர் தொழுகையில் ஈடுபடுகிறார். மூன்றாவது தினத்திலும் அந்த பெண் வருகிறாள். மறுபடியும் அவர் கணக்கெடுக்காமல் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது அந்த பெண் என்ன செய்கிறாள், அந்த இடத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய
ஒரு ஆட்டிடையனோடு தவறான முறையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை சுமந்து, கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த ஊருக்கு வந்து சொல்கிறால், இந்த குழந்தையின் தகப்பன் ஊர் நம்புகிற, இந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொண்ட நல்ல மனிதன் என்று கருதுகின்ற இந்த ஜுரைஜ் தான் இந்த குழந்தையின் தந்தை என்று அந்த பெண் பேசுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஊர் மக்கள் அவசரப்படுகிறார்கள். ஆயிரம் நனவு செய்கிற ஜுரைஜை பார்க்காமல், தீர விசாரிக்காமல் அவசரப்படுகிறார்கள். அந்த பாடமும் இருக்கிறது. இவ்வளவு காலம் நல்லவராக இருந்த ஜுரைஜ் நல்லவராக அந்த மக்கள் பார்த்தாங்க. இப்ப இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு ஊர் மக்கள் நம்பிவிடுகிறார்கள். ஜுரைஜை பாவி என்று கருதுகிறார்கள். எல்லோரும் கொந்தளிக்குகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு ஊர் மக்களும் பாராங்க. அந்த ஊருடைய மன்னன் வாரான். மன்னன் சொல்றான், எங்கட ஊரை இவர் ஏமாத்திருக்கிறார். ஒரு ஆபிதண்டு காட்டிவிட்டு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவரை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று மன்னருடைய கட்டளை வருகிறது. ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக வந்து அந்த ஜுரைஜையும் அந்த ஜுரைஜோடு சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணையும் அழைத்து முழு ஊரிலும் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அடித்துவிட்டு விடவில்லை. அவர் வணக்கத்தில் ஈடுபட்ட அவருடைய அழகான சின்ன குடிசை பள்ளிவாசலை உடைத்து விடுகிறார்கள். நலவுகளை அவர்கள் காணவில்லை. வதந்தியை வைத்து நிதானத்தை இழந்து தீவிரமாக செயல்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உடைத்து விடுகிறார்கள். ஜுரைஜை கொள்ளுவதற்காக வருகிறார்கள். ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். வாள்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது ஜுரைஜ் சொல்றாரு, அவருடைய மனது சொல்லுது, நான் தவறு செய்யல, இந்த பாவத்தை நான் செய்யல, உம்மோட துவாக்கமுடாயிட்டு குற்றவாளி என்று மக்கள் கருதுகிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, இப்ப ஜுரைஜ் சொல்றாரு, என்ன கொல்றதுக்கு முன்னால இரண்டு ரக்காத் தொழுறதுக்கு எனக்கு அனுமதித்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுகையின் மூலம் இபாதத்தின் மூலம் நெருக்கடிகளும் நீங்கும், பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும், மனதில் ஏற்படுகின்ற கவலைகளும் தீர்ந்துவிடும், துக்கங்களும் இல்லாமல் போய்விடும், சோதனைகளும் போய்விடும், பாரங்களும் நீங்கிவிடும். ஜுரைஜ் சொல்றாரு, ஓடல் அவரு தான் நிரூபராது என்று நிரூபிக்க வேண்டும். அதுக்கு முன்னால சொல்றாரு, ரெண்டு ரக்கா தொழு அனுமதித்தான். அதுக்கு பின்னால என்ன கொள்ளுங்க, ரெண்டு ரக்கா தொழுகிறாரு ஜுரைஜ். அல்லாவின் நெருக்கத்தை பெற்றாடியான், தொழுகையின் மூலம் அல்லாவுடைய தகர்வை பெற்றவர். அல்லாஹ் அவரை கைவிடவில்லை. சகோதரர்களே, ரெண்டு ரக்கா தொழுது விட்டு வாராரே, எந்த பெண் ஜுரைஜை இந்த குழந்தையின் தகப்பன் என்று சொன்னாலோ அந்த பெண் குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான், சுமந்து கொண்டிருக்கிறான். ஜுரைஜ் வந்து என்ன செய்யறாரு, அந்த குழந்தையின் வயிற்றை கிள்ளுகிறார். சுபஹானல்லாஹ், கை குழந்தை, குழந்தை கிடைத்த அன்று அதே தினம் குழந்தையின் வயிற்றை கிள்ளி விடுகிறார். கிள்ளிவிட்டு கேட்கிறாரு, மன் அபூக யா குலாம், கை குழந்தை உன் வாப்பா யாரு? இப்ப அந்த குழந்தை பேசுது, ஏண்ட வாப்பா ஜுரைஜ் அல்ல, ஏண்ட வாப்பா இந்த தோட்டத்தில இந்த இடத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டிடையன் தான் ஏண்ட வாப்பா என்று அந்த குழந்தை பேசுகிறது. கராமத் என்று இதை நாங்கள் சொல்வோம். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அற்புதம், தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் செய்கின்ற உதவி கராமத். இப்ப ஊர் மக்கள் பார்க்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அநியாயமாக அவசரப்பட்டுட்டோம், அநியாயமாக வீட்டை உடைச்சிட்டோம், அநியாயமாக அவருடைய பள்ளியை உடைச்சிட்டோம், அநியாயமாக அடிச்சிட்டோம், அநியாயமாக ரத்தத்தை ஓட்டிட்டோம். எந்த மக்கள் அவரை அடித்தார்களோ, உதைத்தார்களோ, வீட்டை உடைத்தார்களோ, அவருடைய பள்ளி வாசலை நொறுக்கினார்களோ, அதே மக்கள் நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த ஜுரைஜுடைய கையை மோடுகிறார்கள், நத்தியை மோடுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், கட்டி அணைக்குகிறார்கள். அணைத்து விட்டு கேட்கிறார்கள், ஜுரைஜ், உங்களோட பள்ளி வாசலை நாங்கள் உடைச்சிட்டோம், மண்ணால களிமண்ணால கட்டப்பட்ட பள்ளியை நாங்கள் உடைச்சிட்டோம், எங்களுக்கு அனுமதித்தாங்க, தங்கத்தால உங்களுக்கு ஒரு பள்ளி வாசலை நாங்கள் கட்டித்தாரோ. சொன்னாரு ஜுரைஜ் வானா, அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு தங்கத்தால பள்ளி தேவையில்லை, குடிசையில் இருந்தும் அல்லாவை சந்தோஷப்படுத்தலாம்.
பூமியில் எந்த இடத்துக்கு சென்றாலும் தொழுகையில் ஈடுபடலாம். இருந்த மாதிரி மண்ணால களிமண்ணால இந்த இடத்தை கட்டித்தாங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று துறை தொழுகையில ஈடுபட்டு ஒரு ஆபிதாக மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த கராமத்தை, அந்த அதிசயத்தை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இரண்டு விடயங்களுக்காக. ஒன்று, முதலாவது, தாயுடைய மனதை நாங்கள் புண்படுத்தினால் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய இபாதத்து செய்தாலும் தொழுகையில் தனது வாழ்வை கழித்த யுரைஜை கூட அல்லாஹ் தாயுடைய சாபத்தின் மூலமாக உலகத்தில் சோதித்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, என்ன சோதனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வறுமை வந்தாலும், முதலாவது நாங்கள் தொடர்பு படுவோம் அல்லாஹோடு. கன்றக்கா தொழுது அல்லாஹிடத்தில் முறையிடணும். தொழுகையின் மூலம் அல்லாஹ் அபிவிருத்திகளை உண்டாக்குவான், நிம்மதியை உண்டாக்குவான், சந்தோஷத்தை உண்டாக்குவான், மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கிவிடுவான், உடம்பில் ஆரோக்கியத்தை உண்டாக்குவான், உள்ளத்தில் நிம்மதியை உண்டாக்குவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பொருளாதார நெருக்கடி தீர வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், நல்ல விடயம். உலகத்தின் நிலைமைகளை சேஞ்ச் பண்ணுவதற்காக வேண்டி, மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சிக்கப்படுகிறது, பாராட்ட வேண்டும். என்றாலும் ஒரு முஸ்லீமாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? எனது தொழிலில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி, எனது வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி அல்லாஹ்வுடைய சோதனையாக இருந்தாலும் இதை போக்குகின்ற சாதனம் ஆயுதம் என்னிடத்திலே இருக்கிறது. வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தஈன் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு முஸ்லிம் ஐந்து நேரம் தொழுகிற போது 17 ரக்அத்துகளிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது அல்லாஹ்வுடைய உதவியை தான். ஏன் அந்த உதவி இன்னும் வரவில்லை? தொழுகையாளிகளுடைய தொழுகை சீராகவில்லை. சில பேர்களிடத்தில் அறவே தொழுகை இல்லை. எனவே முதலாவது பகுதியாக தொழுகையை கொண்டு வருவோம், தொழுகையை உண்டாக்குவோம், தொழுகையை பழக்கத்திலே கொண்டு வருவோம், விடாமல் தொழுது வருவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய நெருக்கடி, எங்களுடைய வறுமை, எங்களுடைய கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கி விடுவான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளுக்கு எங்களுடைய அமல்களின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக அதற்கான தீர்வுகளை பெறக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.